திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அவநந்தி ஓரணுவும் அசையாது என்பவர்கள் அநேகருண்டு. அவநந்தி ஓரணுவும் அசையாது என்பவர்கள் அநேகருண்டு. புவனங்கள் கண்டதனை உண்மையெனத் தெளிய வைப்பார் புவியில் இல்லை. அவன் என்பது இவனாகும் அம்பலத்தில் ஆடுகின்றான் என்று காட்டும் தவ முனிவர் இருவர் செய்த செயல் உலகில் மிக்கவும் சமர்த்துத்தானே. பண்டை மறை வண்டரற்ற பகுந்தேர் ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பரந்து நாரன் கண்ட விருதய கமல முகங்களெல்லாம் கண்டிறப்ப காஜினி மேர் வந்த ருக்கதிரோன் விண்டமலர் பொழில் புடசூழ் வெண்ணை நீரும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்தாளர் சிறத்தேவானும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வா. செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் உனாரும் உயிர் வாழ்க்கை உறுத்தந்தே வெறுத்திடவேற்றும்பலம் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தின்னம் திருந்துறையாம் தீச்சேரி கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வெள்ளத்தடு வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலாமும் ஒல்லை விட யானை பாடுதும் கானம்மானாய் ஒல்லை விட யானை பாடுதும் மெய்கண்ட தேவர் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான போத விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே ஒன்பதாம் சூத்திரம் பற்றி விரிவுரை செய்ய திருவொருள் கூட்டியுள்ளது. சமயத்தை அறிவதும் சமயத்திலே நின்று சமய ஆச்சாரங்களை நட்டிப்பதும் மிக முக்கியமானது. மனித பிறவியிலே சமயம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. சமயம் தெரியாவிட்டால் அந்த ஜென்மத்துக்கு பலன் கிடைப்பது அரிதாக போகும், ஜென்மம் வீணாகி போயிடும். அதனால சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சமயம் தெரியாத மக்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள், சமயம் தெரியாதவர்கள். அப்படி சமயம் தெரியவில்லையானால் தெய்வம் தெரியாது. தெய்வம் தெரியவில்லையானால் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண தெரியாது. வழிபாடு பண்ணவில்லையானால் பிறவி வீணா போச்சு. அதனாலே அவசியம் சமயத்தை தெரிந்து கொள்வது நல்லது. சமயங்கள் நம்முடைய நாட்டிலே நிறைய இருக்கிறது. எல்லா சமயங்களுக்கு மேலாக இருப்பது சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் துருவாசகமும் உயிர் தர செய்த நால்வர் ஊற்றாளியின் உயிர்த்துணையே என்பது அருணக்காம்பகம். சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மண்புலி காட்டும் என்ற கருத்தை விட்டு பொய்வந்தொழன் சமயநிதி புகுத வேண்டாம் முத்தியதரும் தெய்வ சபையை சேருவதற்கு சேரவாறும் ஜகத்தியிலே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே சமயத்தை தெரிந்து சமயத்திலே புகுந்து சமயம் தெரிவது அப்புறம் சமயத்திலே புகுவது, அது சமயத்திலே புகுவதுதான் ஆச்சாரியன் மூலமாக சமய தீட்சையை பெறுதல். அப்படி சமய தீட்சையை பெற்றால்தான் அந்த சமயத்துக்கு உரியவனாக ஆகிறான். தீட்சை வரவில்லையானால் அந்த சமயத்தவன் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் எட்டாஞ்சூத்திரத்திலே ஐம்புல வேடனின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மென்மையின் அரண்கடல் சிறுமியை என்று எட்டாஞ்சூத்திரத்திலே மிகண்ட தேவர் அருளினார். அதனாலே குரு வந்து உணர்த்த அதன் பிறகு அடையாளம் பாசத்தை விட்டு பதியை சேருதல். தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு உணர்த்தினால் உணரக்கூடியது ஆன்மா, உணர்த்தினால் உணரக்கூடியது ஆன்மா. அது பக்குவம் உள்ளவனுக்கு ஞானத்தை உணர்த்தினால் ஞானத்தை உணர்ந்து கொள்வார், பக்குவம் இல்லாதவனுக்கு உணர்த்தினால் உணர மாட்டான். பக்குவம் இல்லாதவனும் சடப்பொருளும் உண்மை, பக்குவம் இல்லாதவனும் சடப்பொருளும் உண்மை. அதனாலே அப்படி சமயத்தை தெரிவதும் சமயத்திலே நின்று அந்திப்பதும் முக்கியமானது. அது பிறவி பயன் என்று பேர். பெருதற்கரிய பறவியை பெற்றும் பெருதற்கரிய பராணடி வேணார், பெருதற்கரிய பராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே என்பது திருமந்திரம். அதனாலே சமயம் என்பது உலகத்தில் பல சமயங்கள் இருந்தாலும் எல்லா சமயங்களும் தத்துவங்களிலும் அந்த சமயங்கள் தலைவராக கொண்ட தெய்வங்களிலும் தாழ்ந்ததாகவும் சைவ சமயம் உயர்ந்ததாகவும் இருப்பது. அதனாலே சைவ சமயத்திலே புகுந்து சைவ ஆச்சாரியிடத்திலே சமய விசேட நிர்வாண முதலான தீக்குகளை பெற்று அதன் மூலமாக சிவத்தை பற்றி திருவருளை பரவணும், அதுதான் இந்த பிறவிக்கு பரயோசனம். அதைத்தான் எட்டாஞ்சூத்திரத்திலே ஐம்பொல வேடனின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அந்நியமின்மையின் அறங்களில் செல்வேன். அதனாலே அவன் சமய தீட்சையை பெற்று சிவபெருமானை வழிபாடு பண்ணினானால் சிவபெருமான அவனும் சொந்தமாகிறான், அந்நியம் இல்லாமல் போய்விடுவேன். அப்படி வழிபாடு பண்ணவில்லையானால் சிவமும் ஆன்மாவும் அந்நியமாகி விடுவேன். கையால் அந்நியம் இல்லாமல் அனநியமாக அழுவும், அனநியமாகிவிட்டால் சிவம் அவனை விட்டு புரியாது, அவர் சிவனை விட்டு புரிய மாட்டான், இவன் அவரை விடாதே அவன் இவரை விடாதே என்பது கூட சித்தியார். அதனாலே மாணிக்க வாசகரும் பூண்டையன் புறம் போகையன் இனி புறம் போகல் ஒட்டையனையும் பாரு, நான் புறம் போக மாட்டேன் உன்னையும் போக விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சமர்த்தான வாக்கியம் மாணிக்கவாசகர். புறம் போகையன் பூண்டையன் புறம் போகையன் புறம் போகல் ஒட்டையனே, அந்த அளவுக்கு உரிமை, அந்த அளவுக்கு உரிமை. அதனாலே இப்படி சமய தீட்சையை பெறுவது சைவ சமயத்தில் சேருவது மிக முக்கியம். அதனால் தீட்சை பெறாதவர்கள் எல்லாம் நல்ல ஆகமம் தெரிஞ்ச சிவாச்சாரத்திலே குருவிடத்திலே தீட்சையை பெற்று அவசியமா இந்த பிறவியிலே சிவபெருமானை வழிபட்டு இந்த பிறவியை பிரயோசனமுடையதாக ஆக்கி கொள்ள வேணும். 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறோம் என்று சொன்னால் கடவுளத்தில் பற்று இல்லாமல் சமய அமிட்டான ஆச்சாரம் இல்லாமல் வாழ்ந்து வீணே போனால் பிரயோசனம் இல்லை. சிவனுக்கு ஆளாக வேணும், சிவனுக்கு ஆளாகிட்டா யமனுக்கு ஆளாக வேண்டியதில்லை. நாளாய போகாமே நஞ்சனியின் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம், மட நஞ்சே அரண்நாமம் கேளாயினம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமோன் கோலிலியம் பெருமானே என்பது திருஞான சம்பந்தன் தேவாரம். அதனால சிவனுக்கு ஆளாக வேணும், சிவனுக்கு ஆளாக வேணும். அது அப்பர் சுவாமி சொன்னாரு, ஆளாகார் ஆளானார் அடைந்து உய்யார் மீளா ஆட்சிது மெய்மையும் நிற்கிறார் தோளாத சுரையோ துளும்பர் செய்ய வாழா வாழ்ந்து மண்ணாகி கழிவரே என்பது அப்புறம் தேவாரம். அதனால ஆளாவது அது பட்டினத்தார் கூட ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பொருக்கிறேன், வாழான் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இடமே துறக்க வல்லே நல்லன் துண்டு செய்து நாளாடி கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் நாணி நீச்சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பொருக்கே என்பது பட்டினத்து சுவாமி பார்த்து. அதனால ஆளாவதுதான் முக்கியம், ஆளாவது முக்கியம். சிவனுக்கு ஆளாவது, சிவனுக்கு ஆளாவது, சிவனுக்கு ஆளாகவில்லையானால் யமனுக்கு ஆளாகணும், சிவனுக்கு ஆளாகிட்டா யமனுக்கு ஆளாக வேண்டியதில்லை. யமன் பயப்படுவான், சிவனடியார்களை கண்டு பயப்படுவான். அது கந்த புராணத்துல மார்க்கண்டேயர்கிட்ட சொல்றாரு, யமன் கிட்ட சொல்றாரு மார்க்கண்டேய படலத்துல யமனை கொண்டுட்டாரு அப்புறம் தேவர்கள் எல்லாம் வந்து வேண்டாம் யமனை அவசியமா வேண்டிதா இருக்குது சாமி இந்த லோகத்துக்கு அதனால அவரை எழுப்பி விடு அப்படின்னாரு அப்படின்னு தேவர்கள்லாம் வேண்டினார்கள். யமனை எழுப்பி விட்டாரு, அவன் நடுங்கி தோத்திரம் பண்ணா அடியேன மன்னிக்கு ஒன்று ரசிக்க போனோம் அப்படியெல்லாம் தோத்திரம் பண்ணா அப்போது சுவாமி சொல்றாரு, இந்த உலோகத்திலே என்னுடைய அடியார்களை சாதாரண மனிதர்களாக எண்ணிவிடாது. நன்னரும் பதிவரும் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலே, அவர் தம்மை யாரும் என்று எண்ணுவது. கண்ணூர் அண்ணவர் கடலில் எழுதியார், அதனால் அவர்களை கண்டா என்ன கண்டது போல நீ நினைத்துக்கொள். சிவனடியார்களை கண்டா என்ன கண்டது போல நீ நினைத்துக்கொள். அவர்களை உன தரிசனம் பண்ண உனக்கு கிடைச்சதா அவங்க திருவடியில் விழுந்து கும்பிடுறா அப்படின்னு யமனுக்கு புத்தி சொன்னார். யமனுக்கு இது மாதிரி வேற எந்த ஊர்லயும் கிடையாது. யமனுக்கு புத்தி சொன்னார், அதனால அவ அப்படியே நடந்துக்கிறேன் சாமி அப்படின்னு அவர் எரும கடாயை ஓட்டிக்கிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அதனால இப்படி சிவன் அடியாராவது சிவன் அடியாராவது பெரும் பாக்கியம், அதான் சிவனுக்கு ஆளாகும், சிவனுக்கு ஆளாகும். அதனால இப்படி ஆளாகிவிட்டால் ஆளாகிவிட்டால் சிவன் அவரை விடமாட்டான், சிவன் அவரை விடமாட்டான். ஆகவே அந்த உண்மைகள் எல்லாம் சொல்லுவது அந்த எட்டாம் சூத்திரம். அதனாலே அதற்கு மேலே வருவது ஒன்பதாம் சூத்திரம். இது ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உறா தொலை தேர்த்தன பாச உருவர் தன்னுடலாம் பதிவிதி என்னும் என்று இந்த சூத்திரத்திலே ஆரம்பிக்கிறார். அதனாலே பாசம் விட்டுதானால் பதி கிடைக்கும், பாசத்தை விட்டால் பதி கிடைக்கும், பாசத்தை விட்டால் பதி கிடைக்கும். பாசத்தை விடுவது சாமானியம் அல்ல, பாசத்தை விடுவது சாமானியம். பாசம் என்றால் புரியுதா? உலக பொருள், உலக பொருள், உலக பொருள். அதனால நம்மை சேர்ந்த சுற்ற முதலானவர்கள் இவர்களையெல்லாம் அதனாலே இவர்களையெல்லாம் விடுவது சாமானியம் அல்லவோ. அது சொன்னார் பட்டினத்தார் கூட சொன்னார், விடப்படுமோ பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை விடவே முடியாது. பாசம் எப்படிப்பட்டதென்றால், பாசம் எப்படிப்பட்டதென்றால் நாம் விட்டாலும் பாசம் விடாது, பாசம் நம்ம விடாது. அந்த அளவுக்கு பாசத்தோடு வெகுகாலம் பழகி இருக்கிறோம். வெகுகாலம் பழகிய பாசத்தை விடனா சாமானியம் இல்லை. அவனா பார்த்து பாசத்தை ஆறு, இவன் பாசத்தை வச்சானோ அவனே பார்த்து பாசத்தை விளக்கினார்தான். அதைத்தான் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு வந்தார். அதனால குருவாகி வந்து ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து பாசம் கெடுதல், பதியாகிய நான் உனக்கு நல்லவன், அதனால நீ பாசத்தை விட்டு என்ன சேருவாயாக என்று அவன் உணர்த்தினால் உணரும். அவன் உணர்த்தினால் சிவன் உணர்த்தினால் உணரும், அதுல சந்தேகம் இல்லை. சிவன் எப்படிப்பட்டவன் என்றால் கல்லானைக்கு கரும்பு கொடுத்தவன், கல்லானைக்கு கரும்பு, கல்லானை எழுப்பி கரும்பு தண்ணை வச்சான். அது மாணிக்க வேறு என்ன பண்ணாரு, கல்லை பிசைந்து கனியாக்கினாரு. கல்லை பிசைய முடியுமா, கனி ஆக்க முடியுமா? ஆனா ஆக்கிடுவாங்க. கல்லானைக்கு கரும்பு கொடுத்த விடலம்னு திருவிளையாடல் குணத்துல. அதனாலே அப்படி சிவன் நினைச்சான் செய்யலாம். பாசத்தை வைக்கிறவன் அவனே, பாசத்தை நீக்குகிறவன் அவனே. அதனால அவனுக்கு பாவநாசன், பாசநாசன் என்றெல்லாம் ஒரு பேர். அது வந்து பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அழுகினேர் கருணி, திருவாசகம். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அழுகினேர் கருணி, பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானி, ஈசனை உன்னை சிக்கனப்படுத்தேன் எங்களும் தருள்வதிலேயே என்பது திருவாசகம். அதனாலே அப்படி அந்த குரு வந்து உணர்த்தினால் பாசத்தை விட்டுவிடும். உணர்த்த விட்டு எதை விடுவது, பாசத்தை விட்டு விடுவது. பாசத்தை விட்டு விட்டால் பதி கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. அது உயிரானது எப்படி என்றால் எதையோ ஒன்று பற்றி கொண்டுதான் இருக்கும், பாசத்தை பற்றி இருக்கும் அல்லது பதியை பற்றி இருக்கும். பாசத்தை பற்ற வைத்தவன் சிவனே, அப்புறம் தன்னை பற்றவனும் பற்ற வைப்பவனும் சிவனே. அதான் தன்னை பற்றுமாறு அடியினேர் தொழில் என்று திருவாசகத்துல சொன்னார். அந்த முறையிலே குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அனங்களை எழுமை. அப்படி தவத்தில உணர்த்தினானால் அயால பாசத்தை விட்டு விடும், விட்டு விட்டா அயால பதியை பற்றி கொள்ளும், பதியை பற்றி கொண்டா பதி விடாது. அதுதான் வந்து எட்டு கொண்டாதவன் தொட்டு கொண்டே என்றால் விட்டார் உலகம் என்று உந்தியவர விடை விடாது என்று உந்தியவர் என்பது திருவுந்தியார். எட்டு கொண்டாதவை எட்டு பொருளாக இருக்கிற ஜவுர்வானை சுட்டுக்கொண்டே நின்றார். இந்த வாக்கிய முடியுதா? சுட்டுக்கொண்டே நின்றார், சுட்டுக்கொண்டே நின்றார். அந்த பரம ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் அட்டமூர்த்தமாக இருக்கிற சிவபெருமானை தொட்டுக்கொண்டே தொட்டுக்கொண்டே என்றால் மறவாது இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். ஆனால் துர்லம், அதை தொட வேண்டியதை தொட்டு விட வேண்டியதை விட்டு விட்டால் ஆன்மா உருப்படியாயிரும். அதான் எட்டு கொண்டாதவை தொட்டுக்கொண்டே நின்றார், விட்டார் உலகம் என்று உந்தி வர வீடை வீடாக என்று உந்தியவர் என்பது திருவுந்தியார். அதனாலே குருவுமாய் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்களை செய்வோம். பாசத்தை விட்டு அதன் பிறகு என்ன ஆகும், பதிய பற்றி கொண்டு. ஆனா எதையோ ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்குமே, உயிர் தனியாக இருக்காது. பாசத்தை பற்றி பாசமாக இருக்கும், பதிய பற்றி பதியாக இருக்கும். பதி என்பதுக்கு சத்து, பாசம் அசத்து. பதி சத்து, பாசம் அசத்து. சத்தை பற்றி கொண்டு சத்தாக இருக்கும், அசத்தை பற்றி கொண்டு அசத்தாக இருக்கும். இப்ப அசத்தை பற்றி கொண்டு அசத்தாக இருக்கிற ஆன்மாவே அதை விட்டு நீங்கும்படியாக அதை நீக்க வல்லவனாய் இருக்கிற சிவபெருமான் உணர்த்தினானால் சொன்னால் அது கேட்கும். சிவபெருமான் சொன்னா கேட்கும். இப்ப சொல்லுகிற அதிகாரி சொன்னா கேட்கிறான்ல உலகத்துல, சொல்லுகிற அதிகாரி வந்து பவர் உள்ளவன் சொன்னா கேட்கிறான்ல. மற்ற பேர் பவர் இல்லாத சொன்னா கேட்க மாட்டான், பவர் உள்ள அதிகாரி வந்து சொன்னா கேட்கிறான்ல. அது போல பரமேஸ்வரன் சொன்னால் ஆன்மா கேட்கும். அது அந்த பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு சொல்லுவான். அந்த பக்குவம் உள்ள ஆன்மா தான் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்களும் செல்வம். ஐயால் அந்நியம் இல்லாமல் சொந்தமாக ஆக்கிக் கொள்வது சிவனுடைய பெருங்கருணை. அது ஆன்மாக்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது. அதனாலதான் இந்த பதவியில உருவை தேடி கொள்ள வேணும், உருவை அவசியம் பெற்றுக் கொள்ள வேணும். நமக்கு தாய் தந்தை இயல்பாக மஞ்சாங்க, தாய் தந்தை நம்ம வினைப்படி சாமி பார்த்து அமைச்சு போடுறாரு, இன்னாருக்கு நீ பிள்ளை அப்பறப்ப அப்படின்னு எழுதிடுறாரு. உலகத்தை அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உருவை தேடி கொள்வது அவசியம். குரு இல்லையானால் உயிர் அனாதி, தாய் தந்தை இல்லையானால் உடல் அனாதி, தாய் தந்தை இல்லையானால் உடல் அனாதி, குரு இல்லையானால் உயிர் அனாதி. தாய் தந்தை உடலுக்கு ஆதரவு, குரு உயிர் சார்பு. அது அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிப்பு எப்படி தெரியுமா, ரெண்டு குரு சொல்றாரு, ரெண்டு குரு. அது அருமையானதுதான். முதல்ல படிப்பு பள்ளிக்கூடத்துல அரிச்சு முடியல, அறிவோம் முதல்ல. இந்த மாதிரி எல்லாம் என்னைக்கு வரப்போ, இந்த மாதிரி வருமா படிப்புப்பா? முதல்லையே அறிவோம், நன்றாக குருவாழ்க, குருவே தொழில். ரெண்டு குரு சொல்றாரு இதுல. அதான் ஒண்ணு வித்தியா குரு, இன்னொரு ஞான குரு. அது அப்படி அமைஞ்சிருச்சு. எங்க அப்பா அதை எழுதி கொடுத்தாரு, அறிவோம் முதல் எடுத்த உடனப்பா. ஹரினா குமாரதேவி, ஹரினா உமாதேவி, என்னால ஞாபகம் வச்சு. ஹரி என்றால் உமாதேவி, ஹரி ஓம் நன்றாக, ஓம்ங்கிறது சுவாமி, ஹரிங்கிறது உமாதேவி, ரெண்டையும் சேர்த்து சொல்லு. பள்ளிக்கூடத்துல முதல்ல படிப்பு, ஹரி ஓம் நன்றாக, குரு வாழ்க, குருவே தோழ. குரு வாழ்க, வித்யா குரு வாழ்க, வித்யா குரு வாழ்க, ஞான குரு தோழ. அதனால குரு இல்லையானால் உயிர் அனாதி, உயிர் குரு இல்லையானால் உயிர் அனாதி. மாடி இல்லான் வாழ்வு, மதி இல்லான் வாணிபம், நன் நாடு இல்லான் செங்கோல் நடாத்துவது, கூடும் குருவில்லா வித்த, குணமில்லா பெண்டு, விருந்தில்லா வீடும் வளல் என்பது அமைப்பாட்டு. அதனால அவசியம் குருவை தேடிக்கொள்ள வேணும். நம் வள்ளிவள திருப்பூர்ல சொல்றாரு அருணகிரிநாதர், குடிவாழ்க்கை என்னை மனையாட்டி பிள்ளை, குணவாய்த்த நல்ல தனவாய்த்த தன்ன குருவார்த்தை தன்னை உணராதேங்கிற. அதனால குருவார்த்தையை உணர்ந்தானால் ஞானத்தை பெற்று விடுவான், சிவத்தை சேர்ந்து விடுவான். அதனால குருவை தேடிக்கொள்ளவனா அந்த குரு சைவ சமய குருவாக, சைவாகம நெறியிலே ஆசாரி விஷயம் பெற்ற கூடத்திலே சமய தீட்சையாவது கட்டாயம் பெற்றுக் கொள்ளவன். இந்த சிவஞானமத விரிவுரையை கேட்டேன், அதன் பிறகு நான் சமய தீட்சை வாங்கிட்டேன், சிவ தீட்சை வாங்கிட்டேன்னு எனக்கு எல்லாரும் போன் பண்ணுங்க. அதனால கேட்டதுனாலே ஒரு பலன் கிடைச்சது, கேட்டதுனாலே ஒரு பலன் கிடைச்சதுன்னு இருக்க வேணும். சும்மா அந்த நேரத்தை மெனக்கட்டு கேட்டு எந்த இதையும் கடைப்பிடிக்கவில்லையானால் கேட்டதுல பிரயோசனம் இல்லை. அதனால இப்படி அந்நியமின்மையின் அறங்கள் செலுமி என்று சொல்லி அதற்கு மேலே இதில் அறம் என்கின்ற சௌர்வாரை, அறம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று கேட்டால் பாசத்தை அரிப்பவன் என்பது. அறம் என்ற சொல்லுக்கு பாசத்தை அரிப்பவன், பாசத்தை அரிப்பவன், பாசத்தை நீக்குவன், பாசத்தை நீக்குவன். அறம் என்ற சொல்லுக்கு பாசத்தை நீக்குபவன், பாசத்தை அரிப்பவன் என்று நூல்கள் எழுதுகிறார்கள். அதனாலே பாசத்தை கொடுத்தவனும் சிவனே, பாசத்தை நீக்குவனும் சிவன். அதான் பாசவேலருக்கும் பலம் பொருள். அதனாலே இப்படி இந்த ஒன்பதாம் ஜோத்திரம் முதல்ல ஊனக்கண் பாசம் உணராப்பதியை என்று முதல்ல ஆரம்பிக்கிறார். நாலு வரி இது, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை. ஊனக்கண் என்பது குறைந்த அறிவு, குறைந்த அறிவு. கண் என்பது இங்கே அறிவை குறிக்கும், கண் என்பது அறிவை குறிக்கும். ஊனம் என்பது குறைவு, ஊனம் என்பது குறைவு, கண் என்பது அறிவு. குறைந்த அறிவுடையதாயிருக்கிற பாச அறிவும் பசு அறிவும் பதியை அறிய முடியாது. குறைந்த அறிவுடையதாயிருக்கிற பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிவென்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றே. அது பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய வரம் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயிலப்பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி, பாற்றினா நீக்கி, பாசதறிவும் பசுதறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசநியமன அக்கணபதியை திருமணச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயக புராணம். அது தில்லை புராணத்தில் கூட எழுதியிருக்கிறேன். தில்லை புராணம் மாணிக்க விநாயகர் தோத்தரம் ஆனந்த தாண்டவன் வாத ஒரு வள்ளல் நடேசர் அனுபூதி என்றெல்லாம் இப்படி நூல்கள் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வாங்கி படியுங்க. இதெல்லாம் அற்புதமான நூல். அடியேன் பாடியது, இது சிதம்பரத்திலே வெளியிட்டது. அற்புதமான நூல் மாணிக்க விநாயகர் தோத்தரம், மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் தோத்தரம், வாத ஒரு வள்ளல், தில்லை புராணம். இந்த நூல்களை அடியவர்கள் வாங்கி ஏழை பற்றி திருவுருளை பெறுவீர்களாக. அதனாலே இப்படி நல்ல நூல்களாலே ஞானம் உண்டாகும். ஞான நூலை பிடிச்சா ஞானவான் ஆகலாம், வைத்திய நூலை பிடிச்சா வைத்தியன் ஆகலாம், சூதன நூலை பிடிச்சா சூதனன் ஆகலாம், விஞ்ஞான நூலை பிடிச்சா விஞ்ஞானி ஆகலாம். எந்த நூலை படிக்கிறானோ அந்த நூலில் இருக்கிற அறிவு அவனுக்கு வந்துதான் தீரும். உணவோ குறைச்சல கட்டாயம் வந்து தீரும். அதனால ஞான நூலை அவசியமா படிக்க வேணும். ஞானாசிரியனை தேடிக்கொள்ள வேணும். இந்த பிறவியில குருவை தேடவில்லையானால் பிறவி வினாக்கும். குருதான் அதான் குரு வாழ்க, குருவையே தோணும். வித்யா குரு எடுத்து அறிவிப்பாரு, ஞான குரு எடுத்து அழிப்பாரு. அஞ்செழுத்து அறிவித்து பிரமன் எழுதியை எடுத்து அழிச்சு விடுவார். அஞ்செழுத்து அறிவிப்பாரு, பிரமன் எழுதியை எடுத்து அழிப்பார். ஆகையால் அப்படிப்பட்ட குருவினாலே சிவத்தேரிகள், அந்த சிவத்தை அறிவதற்கு என்ன வேணும் என்று கேட்டால், முன்ன அந்த எட்டாம் சூத்திரத்துல சொன்னபடி தவம் செய்தால் பாசம் போகும், பாசம் போனால் பதிஞானம் உண்டாகும், பதிஞானத்தாலே பதிய பார்க்கலாம், பதிஞானத்தினாலே பதியை காணலாம், பாசஞானம் பசுஞானத்தினாலே சுவாமியை அறிய முடியாது. அதைத்தான் இந்த தில்லை புராணத்தினோட எழுதியிருக்கிற உலகறி அறிவினால் உணர்தற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிவன் எழுதியிருக்கிறார் சேர்க்கிறாரு. நான் எழுதியிருக்கிற தில்லை புராணத்துல உலகறி உலகத்தை அறிகின்ற உலக உலகம் என்றால் பசு பாசம் ரெண்டும் சேர்ந்தது உலகம். பசுவும் பாசம் பசு ரெண்டும் சேர்ந்தது உலகம். அதனால உலகறி அறிவினால் உணர்தற்கறியவன் உலகமது உயனல் உருவன் தாங்கியே நலமறி மண்டினில் நடனம் செய்திடும் தலைவனது அருணரசரனும் போற்றுவான் என்பது நடராசர் கூறிய தில்லை புராணத்தில் பாடியிருக்கிறேன். உலகறி அறிவினால் உணர்வதற்கு அறியவன் உலகத்தை அறிகின்ற அறிவினாலே. உலகம் என்பது பசுவும் பாசமும் சேர்ந்த உயிர்களும் உலகமும் சேர்ந்தது உலகம். அதனால இந்த உலகத்தை அறிகின்ற அறிவினாலே சிவத்தை அறிய முடியாது. எதை எதனால அறியலாமோ அதை அதனால அறியலாம். கண்ணால் அறிவது கண்ணாலதான் அறியணும். கண்ணால் அறிவதே காதால் அறிய முடியாது. காதால் அறிவதே கண்ணால் அறிய முடியாது. ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு பொருளை அறியும். ஆக இந்த கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் என்பது திருவண்ட பகுதி. அதனால இந்த உலகத்தை அறிகின்ற அறிவு, உயிரை அறிகின்ற அறிவு பசுஞானம் பாசஞானம் என்று நம்முடைய நூல்களை விளக்கி பதிஞானம் ஒன்றினே இவனுக்கு சிவபெருமான் கொடுத்து அந்த பதிஞானத்தின் மூலமாக தன்னை காட்டுகிறான், அவனே தந்து காட்டுகிறான். அது சித்தியாரில் ஒன்பதாம் சூத்திரம். இந்த ஒன்பதாம் சூத்திரத்துக்கு அவர் விளக்கம் பண்றார். பாசமா ஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடு உள்ளத்தே நாடிப்பாத நீளர்கீழ் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெலா அழகை தேராவென்று அறிந்தகல அந்நிலையே ஆகும் பின்னும் ஓசதர அஞ்செடுத்த விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அடிப்பன் ஊனமையலாம் ஓட என்று அந்த சூத்திரத்துக்கு விளக்கம், ஒன்பதாம் சூத்திரத்துக்கு விளக்கம் சிவஞான சித்தியாரில் பண்ணுகிறார். அதனாலே ஊனக்கண் என்பது ஊனம் என்பது குறைவு, கண் என்பது அறிவு. குறைந்த அறிவுடையதாக இருக்கிற பசு அறிவாலும் பாச அறிவாலும் பதியை அறிய முடியாது. முருகப்பெருமான் முன்னாலே வந்து நின்றான். யாருக்கு முன்னாலே? சூரபன்மனுக்கு முன்னாலே நின்றான். சூரபன்மனுக்கு முன்னாலே முருகன் நின்ன, முகமா நின்ன, 12 திருக்கரத்தோட நின்ன, வேலாயுதத்தோட நின்ன. அப்படி நின்று அவனுக்கு முருகனை தெரியவில்லை. முருகன் என்றும் முருகன் பரம்பொருள் என்று அவனுக்கு தெரியல. என்ன காரணம்? அவனுக்கு ஆணவம் எல்லாம் அதிகமாயிருந்து மறைந்திருந்த மறைத்தபடியினாலே முருகன் முன்னால நின்று தெரியல. என்ன சொல்லுங்க, என்ன காரணம்? அவன் வந்து தெரிய வச்சாத்தான் தெரிய முடியும், தெரிய வைக்கலன்னா தெரிய முடியாது. முன்னால நின்னா அப்பவும் அவன் சின்ன பையன். அது சொன்ன அந்த சூரபன்மன் சொன்ன, முருகா நீ இந்த இந்திரன் பேச்சை கேட்டு நீ சண்டைக்கு வந்திருக்கிற தெரியாதனமா சின்ன பைய என்னோட சண்டை போட உன்னால முடியாது. அப்புறம் நான் வந்து உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தானே அப்புறம் உங்க அம்மா அழுவா, பார்வதி அழுவா, உங்க அப்பா அழுவா, ஓடி போடா அப்படின்னாப்பா. சின்ன பாய கொஞ்சம் சூற பண்ணா மலை போல இருக்கிறான். இப்ப சின்ன பாயில் அப்படி பயிலும் இந்த மாதிரி அதனாலே நீ ஓடி போடா அப்படின்னா அப்படி சொன்ன ஒரு பாடு அந்த முருகன் சொன்ன. அதுக்கு பதில் சொன்ன, என்ன சின்ன பையனை நினைக்காதே, இந்த உலகம் எவ்வளவு பெரிய உலகம், இத்தனை கோடி உலகங்களையும் அழிக்கிறதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த நெற்றிக்கல்ல இருந்து ஒரு சின்ன பொரிய வெளியில விடுவாரு, நெற்றிக்கல்ல இருந்து ஒரு சின்ன நெருங்கு பொரிய விடுவார், உலகம் கூட ஒரு சாம்பல் ஆக்கிடும். புரியுப்பா, அது போல நான் சின்ன பைய ஒரு சாம்பல் ஆக்கிடுவேன். இது யுத்த காண்டத்தில் இப்படி இருக்காரு. அதன் பிறகு என்ன பண்ணா முருகன் அவனுக்கு கொஞ்ச நேரம் உணர்ச்சியை தந்தார், ஞான கண்ணை தந்தார். அப்படி ஞான கண்ணை தந்த உடனே அவன் அந்த முருகனை அவன் தோத்திரம் பண்ணதும் அவன் நினைந்ததும் அவன் படகு சொல்ல முடியாது. அந்த ஞானத்துல பேசுகிறான், இந்த மயில்வேல் இருக்கிற சாமியை இந்த குமரனை நான் பாலன்னு நினைச்சுட்டானே, சின்ன பையனு நினைச்சுட்டானே. கோலமாமன் மீதில் குலவிய குமரன் தன்னை பாலனன் இருந்தேன் அன்னாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலயன் தனக்கு ஏனை வானவர் கங்கற்றெல்லாம் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ ஆயிரம் கோடி காமர் அழகலான் திரண்டொன்றாயி. முருகனுடைய அழகில் இருந்துவிட்டான். பதினான்கு லோகம், பதினான்கு லோகமும் முருகப்பெருமானுடைய திருமையிலே தெரியும். பதினான்கு லோகமும் விஸ்வரூபம், விஸ்வரூபத்தை காட்டினாரு, ஞான கண்ணை கொடுத்தாரு, கொஞ்ச நேரம் ஞான கண்ணை கொடுத்தாரு, விஸ்வரூபத்தை காட்டினாரு. அதை பார்த்த உடனே அவன் பட்டவாடு சொல்ல முடியாது. இந்த மன்மதன் அழகன் அழகன் சொல்லுகிறார்களே, அந்த மன்மதன் ஆயிரம் கோடி மன்மதன், நூறு லட்சம் இல்ல, ஆயிரம் கோடி மன்மதனுடைய அழகெல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்த்து இந்த முருகனுடைய திருவடிக்கு பக்கத்துல வச்சவன் சொன்னார். அந்த திருவடியில் இருக்கிற அழகுக்கு அது சமானமாகாது, ஆயிரம் கோடி மன்மதனுடைய அழகும் சமானமாகாது என்று சொன்னால் இவர் திருவேணி முழுவதும் இருக்கிற அழகுக்கு எந்த உபயோகம் சொல்றது அப்படி வாழ்றாங்க. சேப்பர் ஆயிரம் கோடி காமல் அழகலாம் திரண்டு ஒன்றாயினும் செவ்வேழு மலமான் சரணம் தன்னில் பூயனை எழிலு காட்டாதென்றிடையனையர் தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் ஓமாயார் வகுக்க வல்லார். இந்த தேவர்களை எல்லாம் கொண்டு வந்து சிறையில போட்டது எல்லாரும் தவறுன்னு சொன்னார். தேவர்களை எல்லாம் அநியாயமா சிறையில பிடிச்சு போட்டிருக்கிற தப்புன்னு என் தம்பி சொன்னான், என் மகன் சொன்ன, இந்த மற்ற பேர வீரவாகல சொன்னேன். அப்போது நான் கூட நியாயமாத்தான் இருக்கு, நம்ம ஏன் பிடிச்சி உள்ள போட்டிருப்பானேன்னு நினைச்சேன். இல்ல போட்டதுதான் சரியா போச்சிருங்க. என்ன காரணம் தெரியுமா, வேதம் தேடி காண முடியாதவன், பரமகிருஷ்ணனுக்கு காண முடியாதவன், அவன் இப்ப என்ன தேடி எனக்கு முன்னால வந்து நிக்கிறான். தேவர்களை சிறையில போட வந்தேன், அவன் என்ன தேடி வந்திருக்கிறான் இல்லையா, தேடினவனுக்கு கிடைக்காத சாமி என்ன தேடி வந்திருக்குன்னா, அப்ப நான் செஞ்சது சரியா தப்பா சரி. ஏதமில் அமரர் தம்மை யான் சிறை வைத்ததெல்லாம் தீதன உரைத்தார் வல்லோர், ஏதமில் அமரர் தம்மை யான் சிறை வைத்ததெல்லாம் தீதன உரைத்தார் வல்லோர், அண்ணனும் செயற்க யாரே வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலரும் காணா நாதன் இங்கு அணுகப் பெற்றேன் என்றதே ஆனதன்றோ. தேவர்களுக்கு கிடைக்காதவன் என்ன தேடி வந்திருக்கிறான்னா, அப்ப நாம் செஞ்சது சரியான ஒரு காரியம் தான், தவறான காரியமே அல்ல அப்படின்னு அவன் பட்டவாடு சொல்ல வருது. ஜாமியை சுத்தி வரணும், ஜாமியை கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும், கோத்திரம் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சா ஞானத்தை கொடுத்தவங்க. அப்புறம் உடனே அந்த சீனை மாத்தினாரு. உடனே என்ன பண்ண, இந்த சின்ன பயில என்னை எப்படியோ மயக்கி விட்டானே கொஞ்ச நேரம் அப்படின்னு எப்படி சட்டைக்கு வந்தாரு. ஞானத்தை கொடுத்த உடனே அப்படி பேசினேன். அதே போல குதிரை மேலே சுவாமி நிற்கிறார், குதிரை மேலே சுவாமி நிற்கிறார், எங்கே பாண்டியனுக்கு முன்னால நிற்கிறார். பகல்ல குதிரை, குதிரை சின்னதா பெரிய குதிரை, அது பாண்டியனுக்கு முன்னால நின்னாரு. ஆனா பாண்டியனுக்கு சுவாமின்னு தெரியவில்லை. அதை சொல்றாரு கடவுள் மாமணி, ஒரு வெளிப்பட அறியமேனி, அந்த திருமேனியை வெளியில காண முடியாது, சிவபெருமானுடைய திருமேனியை வெளியில காணும். ஆனா மாணிக்கவாதத்தான் பகல்ல காட்டி ஆண்டார் திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பழி கொண்டாய்கிறார். வெளிப்பட அறியமேனி விண்ணவன் கண்ணும் நெஞ்சும், விண்ணவன் பாண்டியன், விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன், கண்டும் கண்டிலன் கண்ணினாடன், அதுக்கு மேல சொல்றாரு இந்த ஒன்பதாம் சூத்திரத்தை அப்படியே சொல்றாரு. ஒளித்து உலகெங்கு நிற்போன் உருபவம் ஒழித்து ஞானம் அழித்திடி நன்றி யாவர் அவன் நிறம் அறியவல்லாறு என்பது திருவாத உடையில் புராணம். அதனால அவனே பார்த்து அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை கொடுத்தால் அவனை அறியணும். அதே ஊனக்கண் பாசம் உணரா, ஊனக்கண் என்பது பசு ஞானம், பாச ஞானத்தாலே உணர முடியாது. உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒழிந்தால் உணர்வுக்கும் தெய்வரும் உள்ளே என்பது திருவாசகம். கூட்ட விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வாரும் கருத்தில் நோக்கரிய நோக்கி என்பதும் திருவாசகம். அதனாலே காண முடியாததா இருப்பது எது என்று காட்டால் கடவுள். அப்படி காண முடியாத கடவுளை காண்பது என்று சொன்னால், உயிர்கள் காண்பது என்று சொன்னால் சாதாரண வேலையா நடக்கிற காரியமே அல்ல. அதனால் நம்முடைய நாயன்மார்கள் அருளாளர்கள் யமயாச்சாரியர்கள் நன்றாக கண்டிருக்கிறார், நன்றாக கண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. காண முடியாத கடவுளை சிவபெருமானை கண்டு அவருடைய திருவுருளை நிறைய பெற்றிருக்கிறார், நிறைய பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு சமயாச்சாரியர்களின் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர் சுவாமி, மாணிக்கவாசகர், இவர் நாலு பேரும் நன்றாக கண்டிருக்கிறார்கள். அது மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியிலே புவனிய சேவடி தீண்டி நன்காண்க சிவனனை யானும் தேதி நன்காண்க அவனனை ஆட்கொண்டு அருகி நன்காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க. திருவாசகர் நிறைய சொல்றாரு. அதனால இப்படி நம்முடைய சமயாச்சாரியர்கள் கடவுளை கண்டவர்கள், கடவுளை கண்டவர்கள். அதனால கண்டதன் சொல்றதெல்லாம் கேட்கப்படாது, கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்கப்படாது, கண்டவர்கள் சொல்றதை கேட்கணும். அதனாலே இப்படி நம்முடைய சமய தலைவர்கள் எல்லாம் சாமியை கண்டவர்கள், சாமியே கண்டவர்கள். கண்ணாலும் கண்டேன் காண்க கணக்கிலாத்து கோலம் நீ வந்து காட்டினாய்கள் கூடியது. அதனால இப்படி தவம் செய்தால் அந்த தவத்தின் மூலமாக ஞானம் உண்டார். சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார், அந்த தவத்துக்குத்தான் ஆச்சாரியத்தில் தீட்சியை பெற்று சரியை கிரியை யோக நெறியில் இருக்கும். சரியை கிரியை யோக நெறி, சரியை கிரியை யோக நெறியில இருக்கும் போது அந்த தவம் முற்றினால் ஞானமாகும். தவம் முற்றினால் ஞானம் உண்டா, காய் முற்றினால் என்ன ஆகும், கனியாகும். தவம் முற்றினால் ஞானம் உண்டா. சரியை சரியா செஞ்சு, சரியையை சரியா செஞ்சு, கிரியையை ஒழுங்கா செஞ்சு, யோகத்தை முறையா செஞ்சு, சரியையை சரியா செஞ்சு, கிரியையை ஒழுங்கா செஞ்சு, யோகத்தை முறையா செஞ்சு. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தா நான் வாசி யோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நான் பண்ண பாட்டேன். அதனால வாசி யோகம் பண்றவோட அருள்வரினார் நிறைய கண்டிக்கிறார். நாசிக்குள் புராண வாயிலே ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிட்டு காணாங்கிறாரு. அப்புறம் காட்டில் குரத்தி பெறான் பதத்தே கருத்தை புகட்டின், காட்டில் குரத்தி பெறான், காட்டில் இருந்தவளாய் குரத்தி வள்ளியம்மையுடைய கணவன் இருக்கிறானே அவனுடைய திருவடியிலே புத்தியை வைத்து விட்டால் உனக்கு முத்தி கிடைக்கின்றான். காட்டில் புரத்தி வரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிது. விழின் ஆசி வைத்து மூட்டி கபால மூதண்ட நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து ஓடாமற் சாதிக்கு யோகிகளேனார். அந்த யோகிகள் அந்த மூச்சு பிடிச்சு கிடக்கிறவனை பத்தி ரொம்ப சண்டை போடுறார். யாரு அருணகிரினார். அதனால பத்தியினாலதான் முத்தி வரும். பத்தியை ஒழுங்கா செஞ்சா முத்தி கட்டாயம் கிடைக்கும். அதை சித்தன் தெளிவீர்கள் அத்தன் ஆறுரை பத்தி மலர்ந்தூவ முத்தியாகும். என்ன எளிமையா சொல்றாங்க, இவ்வளவு எளிமையா சொல்லுகிற ஆச்சாரியர்கள். இந்த முறைகளும் சைவர்களுக்காக நடக்குது. சித்தன் தெளிவீர்கள் அத்தன் ஆறுரை பத்தி மலர்ந்தூவ முத்தியாகும். பத்தி என்பது ஒரு மலர், பத்தி என்பது ஒரு மலர். பத்தி வாடாத மலர், வெளியில நாம பூவை பறிச்சு போடுற அந்த மலருக்குதான் வாடுகிற மலர். சிவபெருமானுடைய திருவடியிலே வாடுகிற மலரை போட்டு வாடாத மலரை போடுகிறது. சிவபெருமான் திருவடி வாடாமலர், சிவபெருமான் திருவடி வாடாமலர், நாம் போடுகின்ற மலர் வாடுகின்ற மலர். ஆனா இந்த மலர் தான் நிறைய சொல்லுது நூல்கள்ல. எந்த மலர, இந்த மாதிரி தாமரை முதலான மலர்களை எல்லாம் சிவபெருமான் திருவடியில அர்ச்சனை பண்ண போடுவோம். பூசைக்கு அதானே, பூசைக்கு அதானே. ஆகையால இந்த மலர் எப்படிப்பட்டது என்றால் வாடக்கூடியது. ஆனா வாடுகின்ற மலரை அவன் திருவடியில போட்டோமானால் அவன் அவன்றான் வாடாமலரை போடுவான். வாடாமலர் தான் திருவடி. அதே நம்ம சிதம்பரம் திருப்பூர்ல சொல்றாரு அருணகிரிநாதர், வாடாமலர் பதவி தாதாய குளறி வாய் வாரி நிற்கு என அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கு முன் வர வேணும் என்பது திருப்பூர். அதனாலே இப்படி தவம் செய்தால், தவம் செய்தால் அந்த தவத்தின் மூலமாக ஞானம் உண்டு. தவத்தின் மூலமாக ஞானம் என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றே, ஞானம் என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றே. அதனாலே தவம் செய்வது எதற்காக என்றால் சிவனத்தில் அன்பு உண்டாவதற்காக. அந்த அன்பு முதிர்ந்த அன்பு, முதிர்ந்த அன்பு வந்துருச்சுன்னா சிவத்தை கண்டுகொள்ளும். முதிர்ந்த அன்பு